بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلاة وسلاما دائمين متلازمين على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இந்த புனிதமான அல்லாஹ்வின் மாளிகையின் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இமாம்களே, எனது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. மனிதன் இரண்டு கூறுகளை கொண்டவன். அவனது முதலாவது கூறு உடல், அடுத்த கூறு உள்ளம். உடல் என்பது ஒரு வீட்டுக்கோப்பானது, உள்ளம் என்பது அந்த வீட்டில் வாழுகின்ற மனிதனுக்கு ஒப்பானது. உடல் இந்த பூமியோடு சம்பந்தப்பட்டது, மண்ணோடு சம்பந்தப்பட்டது. உள்ளம் வானத்தோடு தொடர்புடையது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோடு சம்பந்தப்பட்டது. மனிதன் தனது உடலிய தேவைகளுக்கு, புற தேவைகளுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் போலவே தன்னுடைய உள தேவைகளுக்கும், ஆன்மீக தேவைகளுக்கும், அகத்தேவைகளுக்கும் கூடிய முக்கியத்துவம் தர வேண்டும். இந்த வகையில்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்ற வகையில் மனிதனது பிரதான கூறான உள்ளத்துக்கு, ஆத்மாவுக்கு, கல்புக்கு சரியான வழிகாட்டலை தரும் விதத்தில் தனது போதனைகளை அமைத்துக் கொண்டார்கள். இந்த வகையில் மனிதன் தன்னுடைய புற தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கோடு தனது உலக பயணத்தை மேற்கொள்ள கடமைப்பட்டிருப்பது போலவே தன்னுடைய ஆன்மீக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தனது ஆன்மீக பயணத்தையும் சிறப்பாக வெற்றிகரமாக மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறான். அந்த ஆன்மீக பயணத்தின் முதலாவது மைற்கல்லாக இருப்பது தௌபா, இரண்டாம் மைற்கல்லாக இருப்பது வரா என்ற பேணிதல், மூன்றாம் மைற்கல்லாக அமைவது ஜுஹுத் என்ற பற்றற்ற வாழ்க்கை, தவக்குல் என்பது அடுத்த மைற்கல்லாகும், மஹப்பத் என்பது அடுத்து வரும் மைற்கல்லாக அமைகிறது, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் ரிதா இறுதி மைற்கல்லாக இருக்கிறது என்ற விஷயங்களை நேற்றைய எமது உரையிலே நாம் கலந்துரையாடியமை உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நம்புகின்றேன். சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் வாழுகின்ற இன்றைய உலகை பொறுத்தவரையிலே இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சினை, மனிதன் இந்த ஆன்மீக பக்கத்தை மறந்திருப்பது, உள்ளத்தின் தேவைகளை பற்றி சிந்திக்காமல் இருப்பது என்ற கருத்தை உங்களுக்கு நாம் மிக தெளிவாக வலியுறுத்தியமையும் நினைவில் இருக்கும் என்று நம்புகின்றோம். உண்மையில் இன்று மனிதன் தன்னுடைய ஆன்மாவை புறக்கணித்த காரணத்தினால் அவன் அடைந்திருக்கின்ற இந்த லௌகீக முன்னேற்றம் அவனுக்கு எந்த அளவு தூரம் உரிய பயனை அளிக்காததாக அமைந்திருக்கிறது என்பதை இன்று நாம் நிதர்சனமாக கண்கூடாக பார்த்து வருகின்றோம். சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாகரிகம் மனிதனுக்கு உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறது, ஆனால் அவனது மனதுக்கு சுகத்தை கொடுப்பதற்கு இன்றைய நாகரிகம் தவறிவிட்டது. இன்றைய நாகரிகம் மனிதனுக்கு பொருளாதார வளத்தை வழங்கியிருக்கிறது, ஆனால் அவனுடைய உள நிம்மதியை இன்றைய நாகரிகம் பறித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதன் விளைவுதான் எல்லா வசதிகளையும் வாய்ப்பையும் பெற்றிருக்கின்ற இந்த உலகிலே 400 மில்லியன் பேர் மனநோயாளிகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மிகவும் வளர்ச்சி கண்ட செல்வந்த நாடான அமெரிக்காவிலே வருடாந்தம் 11 மில்லியன் பேர் மன நோயினால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு 17 நிமிடங்களுக்கும் ஒருவர் தற்கொலை முயற்சியில் அந்த நாட்டிலே ஈடுபடுகிறார். நாளாந்தம் சுமார் 65 பேர் இந்த நாட்டில் கொலை செய்யப்படுகிறார்கள். வருடாந்தம் 1 மில்லியன் பேர், 10 லட்சம் பேர் விவாகரத்து பெற்றுக் கொள்கிறார்கள். எனவே இது என்ன நாகரிகம், இது என்ன முன்னேற்றம்? மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்க தவறிய இந்த நாகரிகம், மனநிறைவை வழங்க தவறிய இந்த நாகரிகம், சந்தோஷத்தை தர தவறிய இந்த நாகரிகம் என்ன நாகரிகம் என்று இன்று மனிதர்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இன்றைய உலகின் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை அல்ல, இன்றைய உலகின் பிரச்சனை அரசியல் பிரச்சனை அல்ல, இன்றைய உலகின் பிரச்சனை ஆன்மீக பிரச்சனை. ஆன்மீக வறுமை, ஆன்மீக வறுமை, ஸ்பிரிச்சுவல் பவர்டி, இதுதான் இன்றைய உலகம் எதிர்நோக்கி இந்த மிக முக்கியமான பிரச்சனை. பண்பாட்டு பிரச்சனை, நடத்தை சார்ந்த பிரச்சனை, ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை, உள்ளம் சார்ந்த பிரச்சனை, ஆத்மா சார்ந்த பிரச்சனை. இதன் விளைவு மனிதன் நிம்மதி இழந்திருப்பது, சந்தோஷத்தை இழந்திருப்பது, மனநிறைவை இழந்திருப்பது, அதனால் அது சார்ந்த நோய்களால் மனிதன் பாதிக்கப்பட்டிருப்பது. இத்தகைய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இன்று மனிதர்களுக்கு பதட்டம், மனதிலே நிறைவில்லை, சந்தோஷம் இல்லை, கலக்கம், சூன்யமயமான ஒரு மனோநிலை. இதற்கு காரணம் என்ன? ஆன்மீகத்தை புறந்தள்ளியமை, உள்ளம் சார்ந்த விஷயங்களை மனிதன் புறக்கணித்தமை. எனவேதான் இந்த நாகரிகத்தை நாங்கள் ஒற்றை கண் நாகரிகம், தஜ்ஜாலிய நாகரிகம் என்று வர்ணிக்கிறோம். இதற்கு ஒரு கண் லோகாயுத கண் மாத்திரம், ஆன்மீக கண் இதற்கு கிடையாது, ஆன்மீக பார்வை இதற்கு கிடையாது. சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று உலகம் இதனை உணர ஆரம்பித்திருக்கிறது. ஒரு சர்வதேச சஞ்சிகை, அவுட்லுக் என்ற சஞ்சிகை ஒரு கட்டுரை எழுதுகிறது. தலைப்பு என்ன? God is back. கடவுள் மீண்டும் திரும்பி வருகிறார். கடவுள் மீண்டும் திரும்பி வருகிறார். மீண்டும் கடவுளின் அவசியத்தை உலகம் உணர ஆரம்பித்திருக்கிறது. கடவுளின் தேவையை, ஆன்மீகத்தின் தேவையை, இறை வழிகாட்டலின் தேவையை மனித சமுதாயம் மீண்டும் உணர ஆரம்பித்திருக்கிறது என்று அந்த கட்டுரை சொல்கிறது. தத்துவ மேதை வில்லியம் ஜேம்ஸ் என்பார் அழகாக சொல்கிறார், மனிதனது கலக்கத்துக்கு, மனக்குழப்பத்துக்கு ஒரே ஒரு தீர்வு சந்தேகம் இல்லாமல் இறை விசுவாசம் உண்டு மாத்திரமே. இறை நம்பிக்கை மூலமாக மட்டும்தான் மனித உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுக்க முடியும் என்று சொல்கிறார் கலாநிதி பேரியல் என்பார். சொல்கிறார், ஆன்மீக சிந்தனையுள்ள ஒரு மனிதனை பொறுத்தவரை நிச்சயமாக அவனுக்கு எத்தகைய மனநோயும் பீடிக்கார். கானேஜி என்ற, டேல் கானேஜி என்ற தத்துவ மேதையை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் சொல்கிறார், எந்த உள்ளத்தில் ஆன்மீக சிந்தனைகள் பலமாக இருக்கின்றனவோ, எந்த மனிதன் மத நம்பிக்கையில் ஆழமாக இருக்கிறானோ, நிச்சயமாக அவனுக்கு நரம்பு தளர்ச்சியோ, மன விரக்தியோ, குழப்பமோ ஏற்படுவதற்கு எத்தகைய இன்றுதான் இந்த உண்மைகளை அவர்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார். இஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் மன நிறைவை, மன சந்தோஷத்தை ஒரு கோட்பாடாகவே முன்வைத்திருக்கிறது. இதற்கு நாங்கள் சக்கீனா என்று சொல்வோம். சக்கீன, மனிதனுக்கு என்ன தேவை? சக்கீன தேவை. அவன் உண்டு குடித்து ஆடைகளை அணிந்து வீடு வாசல் கட்டி பணம் காசு சம்பாதித்து இவை அனைத்தின் மூலமும் என்ன அவன் எதிர்பார்க்கிறான்? சக்கீனத்தை, மனநிறைவை, சந்தோஷத்தை, இதைத்தான் எதிர்பார்க்கிறான். இந்த சக்கீன, இந்த அமைதி, இந்த மனநிறைவு, குழப்பம் இல்லாத, சலனம் இல்லாத, சபலம் இல்லாத, மனதில் எந்த கவலையும் இல்லாத நிறைவு எப்படி வரும்? இறை நம்பிக்கையின் மூலமாக மட்டுமே வரும். காசால், பணத்தால், பட்டத்தால், பதவியால், லௌகீக முன்னேற்றத்தினால், லோகாயுத மேம்பாட்டினால் இதை அடைய முடியும் என்றிருந்தால் அது நிச்சயமாக காணல் நீராகத்தான் இருக்கும். இதைத்தான் இன்றைய உலகிலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பாருங்கள். அந்த ஈமானிய உள்ளம், எத்தகைய சகீனத்தை இந்த மன அமைதியை பெற்றிருந்தது என்பதை பாருங்கள். ஃபிரௌனுடைய படை பின்னால் துரத்தி வருகிறது. முன்னால் செங்கடல் ரெட் சி காணப்படுகிறது. நபி மூசாவோடு இருந்த பனு இஸ்ராயல்கள், நபி மூசாவே எங்கே இறைவனுடைய உதவி? பின்னால் ஃபிரௌனுடைய படை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, முன்னால் கடல் இருக்கிறது. எமக்கு என்ன நடக்கப் போகிறது, நாம் அழியப் போகிறோம் என்று சொன்ன போது அடக்கமாக அலட்டிக் கொள்ளாமல் சலனம் இல்லாமல் சபலம் இல்லாமல் அத்தகைய ஒரு இக்கட்டான நிலையில் தட்டு தடுமாறாமல் விழிபிருங்காமல் அமைதியே உருவாய். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. எனது ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு ஒரு வழி காட்டுவான். சாதாரண நிலையில் இதை சொல்லலாம், நான் அழைத்துக் கொள்ள மாட்டேன், எந்த பிரச்சனையும் தலையில் போட்டுக் கொள்ள மாட்டேன். யாராவது ஒருவர் பிரச்சனை சொல்ல வந்த என்ன அளவுக்கு அதிகமா அழட்டிக் கொள்கிறீர்கள், இதெல்லாம் சின்ன விஷயங்கள், பொருட்படுத்த கூடாது, அற்பமான விஷயம், போனா போகுது, விட்டு போட்டு சும்மா இருங்க என்று அடுத்தவருக்கு சொல்லுவோம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர வேண்டும், அந்த கட்டத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம், எமது பிஹேவியர் எப்படி அமைகிறது என்பதை பொறுத்துத்தான் நமது ஆன்மா எப்படி இருக்கிறது, நமது மனமும் மனோ நிலையும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் மதிப்பீடு செய்யலாம். இங்கே நபி மூசாவுடைய இந்த இக்கட்டான் நிலையை சிந்தித்து பாருங்கள். அந்த கட்டத்தில் ஆன்மீக ஒளி சிந்த அந்த அல்லாஹ்வின் மீது கொண்ட அளவிலாத ஈமானோடு நம்பிக்கையோடு அவர் என்ன சொல்கிறார், இன்னமா ய ரப்பி சயஹதீன், எனது ரப் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதுடைய நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகிறார்கள், அவர்கள் பதறவில்லை, எனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று அலட்டிக் கொள்ளவில்லை, அமைதியாக இருக்கிறார்கள். சலனமில்லை சபலமில்லை. எகிப்து நாட்டிலே சையத் குதுப் என்ற ஒரு பெரியார் இருந்தார், 20ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஃபிதலால் குர்ஆன் என்ற அற்புதமான அல் குர்ஆன் விளக்க உரையை எழுதியவர். அவருடைய ஒரு நூலின் இஸ்லாமிய விஷயங்கள் சார்ந்த ஒரு நூலை வைத்து அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னால் வைத்தியர்கள் அவருடைய உடல்நிலையை பரிசோதித்து பார்க்கிறார்கள். உடல்நிலையை பரிசோதித்து பார்த்த வேளையிலே அவருடைய உடம்பிலே எந்த ஒரு பதட்டம் இருக்கவில்லை, எந்த ஒரு சலனமும் சபலமும் இருக்கவில்லை. அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன் என்ற அந்த நிலையான எனது ஆரம்பத்தோடு நான் சங்கமிக்க போகிறேன் என்ற, நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கு நோக்கி செல்ல போகிறேன் என்ற, நாம் நாளாந்தம் சொல்கின்ற இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்விடமிருந்து வந்தோம், அவனை நோக்கி திரும்புவோம், அவனுக்காக வாழ்வோம் என்ற அந்த கோஷம் இருக்கிறதே, அந்த கோஷம் நிதர்சனமாக அவருடைய வாழ்க்கையில் இருந்த விளைவு என்னவென்றால், அந்த தூக்கு மேடையில் ஏற்றப்படுகின்ற நிலையில் கூட அவருடைய உள்ளத்தில் எந்த சலனம் சபலம் குழப்பம் தட்டு தடுமாறுகின்ற நிலை இருக்கவில்லை என்று வைத்தியர்கள் அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். எப்படி இப்படி ஒரு மனோநிலை மனிதனுக்கு வர முடியும் என்று அவர்கள் வியப்பாக எழுதுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து குரைஷியருடைய கெடுபிடியிலிருந்து தப்பி மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் மேற்கொண்டு போய்க் கொண்டிருக்கிறார்கள். இடையிலே சவுர் குகையிலே தங்குகிறார்கள், ஒளிகிறார்கள், உண்மையிலே ஒளிந்து கொள்கிறார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிறார்கள். குரைஷி காபிர்கள் ரசூலுல்லாஹை தேடி தேடி வந்து சவுர் குகை வரை வந்து விட்டார்கள். சவுர் குகைக்கு மேலால் ஒரு குரைஷி காபிர் வந்து நிற்கிறார், இவர்கள் கீழே இருக்கிறார்கள். அவன் சிறுநீர் கழிப்பதற்காக அங்கே குந்துகிறான். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இப்படி பார்க்கிறார்கள், மேலே ஒரு குரைஷி காபிர் நிற்கிறான். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அவன் தனது பார்வையை கீழே நோக்கினால் நாம் இருப்பதை கண்டு விடுவானே, அகப்பட்டுக் கொள்வோமே என்று சொன்ன போது அந்த இக்கட்டான நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உள்ளம் இவ்வாறு சக்கீனத் என்ற அந்த அமைதியான நிலையில் இருந்தது என்றால் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. அபூபக்கரே, நாம் இங்கு இருவர் இல்லை, இங்கே மூன்றாமவனாக அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், நீர் கவலைப்பட வேண்டாம், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறான், அவன் காப்பாற்றுவான். சாதாரண நிலையை நாங்கள் சொல்லலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று 40,000 முறைகள் சொல்லலாம். அல்லாஹ்வை தவிர வணங்கி வழிபடுவதற்கு வேறு யாரும் இல்லை, அவனை தவிர வேறு எவரும் எமக்கு உதவிக்கரம் நீட்டப் போவதில்லை என்றெல்லாம் சொன்னாலும், இக்கட்டான வேளையில் உயிர் போகும் நிலையில் ஒரு மனிதன் சலனம் இல்லாமல் சபலம் இல்லாமல் இருக்கிறானா, அதுதான் சக்கீனத். அந்த சக்கீனத்தை நிச்சயமாக ஒரு மனிதன் இருக்கிற பணம் காசி பொருள் பதவி பட்டம் செல்வாக்கு வாய்ப்பு வசதி எதுவும் கொடுக்காது, இந்த ஈமான் ஒன்று மாத்திரம்தான் கொடுக்கும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சகோர்களே, மூமின்களுக்கு தான் சக்கீனத் கிடைக்கும், ஈமான் கொண்டவர்களுக்கு தான் மனதிலே அமைதி எப்போதும் என்றும் குடிகொண்டிருக்கும். அவர்களுடைய ஈமான் மேலும் அதன் காரணத்தினால் அதிகரிக்கும். வானங்கள் பூமியுடைய படைகள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை என்று அல் குர்ஆன் சொல்கிறது. சகோர்களே, ஏன் மூமினுக்கு மாத்திரம் மனதிலே சந்தோஷம், மனதிலே நிறைவு, மனதிலே அமைதி? என்ன காரணம்? கண்ட்ரோல் ரூமோடு தொடர்பை அறுத்துக் கொண்ட ஒரு ஸ்கைல கண்ட்ரோல் ரூமோடு இருக்கின்ற தொடர்பு அறுபட்ட நிலையில் வானிலே செல்கின்ற ஒரு விண்கலம் எப்படி இருக்கும்? அது வானிலே தட்டு தடுமாறி கொண்டிருக்கும், எங்கு செல்வது என்ன செய்வது என்று தெரியாமல் தட்டு தடுமாறி கொண்டிருக்கும். ஏனென்றால் அது கண்ட்ரோல் ரூமில் உடைய கண்ட்ரோல் இருந்து போய்விட்டது, தொடர்பு அறுபட்டு விட்டது. இதே போல அல்லாஹ் தான் நம்முடைய மூலம், அவனுடைய அந்த தொடர்பில் இருந்து நாங்கள் போய்விட்டால் அல்லாஹ்வுடனான எமது மூலத்துடனான அந்த ஆரம்பத்துடனான அசுலுடனான உறவு போய்விட்டால் நாம் தொடர்பு அறுபட்டால் இஸ்கைல மாதிரி தட்டு தடுமாறி கொண்டு திரிவோம். இந்த உலகிலே அத்தகைய ஸ்கை லேப்ஸ் தான் பார்க்கிறோம், தொடர்பு கண்ட்ரோல் ரூமோடு தொடர்புபட்ட விண்கலங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்போது மனிதனுக்கு ஃபித்ராவுடைய அழைப்புக்கு, ஃபித்ரா என்றால் இயற்கையின் அழைப்பு, இயற்கையின் அழைப்பு என்பது அல்லாஹ்வுடைய அழைப்பு, அந்த அழைப்புக்கு பதில் சொன்ன மனிதன் எப்போதும் அமைதியாக இருப்பான். ஒரு அறிஞர் சொல்கிறார், மனிதனிலே எப்போதும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது, அந்த இடைவெளியை எந்த அறிவும் நிரப்ப முடியாது, எந்த தத்துவமும் நிரப்ப முடியாது. இருக்கின்ற அந்த இடைவெளியை வெக்யூம் என்று சொல்லுவோம், அந்த வெக்யூமை எந்த ஒரு அறிவாலும் நிரப்ப முடியாது, எந்த ஒரு தத்துவத்தாலும் நிரப்ப முடியாது. அதை நிரப்புவதற்கு ஒரே வழி இறை நம்பிக்கை மாத்திரம்தான், இறை நம்பிக்கையால் மாத்திரம்தான் அந்த இடைவெளியை நிரப்ப முடியும். அல்லாஹுவை படைத்தவனை மூலத்தை அறியும் வரைக்கும் மனித உள்ளத்தில் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் என்று அந்த அறிஞர் சொல்கிறார். எனவேதான் நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம், வரலாற்றிலே பல நாகரிகங்கள் தோன்றியிருக்கின்றன, பல நகரங்கள் காணப்பட்டிருக்கின்றன. மனிதன வரலாற்றிலே மாளிகைகள் இல்லாத நகரங்கள் இருந்திருக்கின்றன, தொழிற்சாலைகள் இல்லாத நகரங்கள் இருந்திருக்கின்றன, பெரும் கோபுரங்களும் கோட்டைகளும் இல்லாத நகரங்கள் காணப்பட்டிருக்கின்றன. ஆனால் வணக்கஸ்தலங்கள் இல்லாத, இறைவனை வணங்கி வழிபடக்கூடிய வணக்கஸ்தலங்கள் இல்லாத நகரங்கள் மனிதன வரலாற்றில் இருந்ததாக தெரியவில்லை என்றால் மனிதனுடைய இயல்பான தேவையாக இறை நம்பிக்கை என்பது எப்போதும் இருந்து வந்திருக்கிறது, ஆன்மீகம் என்பது எப்போதும் இருந்து வந்திருக்கிறது. இறை நம்பிக்கையின் மூலம்தான் ஒரு மனிதன் தனது இருப்பின் ரகசியத்தை வழங்கிக் கொள்கிறான். நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன், நான் எங்கு செல்ல போகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த தனது உள்ளமையின் ரகசியத்தை ஒருவன் இறை நம்பிக்கையின் மூலம் தான் அறிந்து கொள்கிறான். இந்த நம்பிக்கை இல்லாதவனுக்கு எப்போதும் மயக்கமும் குழப்பமும் தான் இருக்கும். எனவேதான் ஒரு இறை நிராகரிப்பானை பொறுத்தவரையில் அவனுக்கு கவலைகள் தான் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையை பற்றிய தெளிவில்லை, வாழ்க்கைக்கு ஒரு இலக்கு இல்லை, ஒரு லட்சியம் இல்லை. எங்கு செல்கிறோம் என்பது தெரியாது. ஒரு கவிஞன், ஒரு அரபு கவிஞன் பாடுகிறார், ஒரு இறை நிராகரிப்பாளன், ஒரு நாஸ்திகன். அந்த கவிதையின் சுருக்கமான பொருளை தமிழிலே சொல்கிறேன். நான் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன் என்று எனக்கு தெரியாது. என் முன்னால் ஒரு பாதையை கண்டேன், அதில் நுழைந்தேன், அதில் ஏன் நுழைந்தேன் என்பது எனக்கு தெரியாது. அந்த பாதை என்னை அழைத்து செல்கிறதா, நான் அந்த பாதையில் செல்கிறேனா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது என்று அந்த கவிதை செல்கிறது. லா அஜிரி, எனக்கு தெரியாது என்பதுதான் அந்த கவிதையுடைய தலைப்பு. அந்த கவிதையை கவிதையாக சொல்லக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை. புலவர் அன்புடன் கேட்டால் சொல்லுவார். அதனுடைய பொருளை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு இறைநிராகரிப்பானுக்கு வாழ்க்கை பற்றிய எதுவும் தெரியாது. ஏதோ அன்றாட விஷயங்களை அவன் செய்து கொண்டிருப்பான். ஆனால் ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையில் அவனுக்கு அவனது பாதை தெளிவானது, அவனுடைய இலக்குகள் தெளிவானது, லட்சியம் தெளிவானது, எங்கு போகிறோம் என்பது அவனுக்கு தெரியும். எனவே அவன் எப்போதும் நிம்மதியோடு இருப்பான், நிறைவோடு இருப்பான், தெளிவோடு இருப்பான். இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது. அப்பமை எம்சி முக்கிபன் அலா வஜீஹி அஹ்தா அம்மை எம்சி சவியன் அலா சலாத்தி முஸ்தகீம். தலைகீழாக நடக்கின்ற மனிதன் நேர்வழியில் இருக்கிறானா, அல்லது சீரான பாதையில் ஒழுங்காக நடக்கிற மனிதன் நேர்வழியில் இருக்கிறானா? தலைகீழாக ஒரு மனிதன் நடக்கிறான், ஒரு இறை நிராகரிப்பாளன் அப்படித்தான் நடந்து போய் கொண்டிருக்கிறான். நேரான பாதையில் சீராக நடப்பவன் தான் இறை விசுவாசி என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு மூமினோட நிலையை பாருங்கள். அவன் எந்த அளவு சக்கீனத்தோடு இந்த நிறைவோடு நிம்மதியோடு இருப்பான் என்றால், மூமினாக இருந்தால், மூமின் என்று சொல்பவன் அல்ல உண்மை விசுவாசியாக இருந்தால் எப்படி இருப்பான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய நிலை மிக மிக அற்புதமானது, மிக மிக அற்புதமானது. அவனுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் வந்தால் அவன் சபர் என்ற பொறுமையை கடைபிடிப்பான். வாழ்க்கையில் அவனுக்கு துன்பம் மறுபக்கத்தில் சந்தோஷம் வந்தால் அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்வான். இரண்டு நிலையிலும் ஒரு மூமினுடைய நிலை நன்றாகவே இருக்கும், நல்லதாகவே இருக்கும். கஷ்ட நஷ்டம் வந்தால் சபரை கடைபிடிப்பான், சந்தோஷம் வந்தால் வாழ்க்கையில் நல்ல வளமான நிலை வந்தால் அவன் சுக்ர் செய்வான். இரண்டு நிலையிலும் ஒரு மூமினுடைய நிலை நல்லது. மறுபக்கத்தில் ஒரு இறை நிராகரிப்பான் நிலையை சிந்திப்பார்கள். அவனுக்கு வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டம் வந்தால் விரக்தி அடைவான், மனமுடைந்து போவான், அதிர்ந்து போவான், இடிந்து விடுவான், தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்வான். அல்லது அவனுக்கு ஏதாவது நோய் வரும், மன அழுத்தம் வரும், டிப்ரெஷன் வரும். வாழ்க்கையில் அவனுக்கு வசதி வந்தால், வாய்ப்பு வந்தால், அவன் எதிர்பார்த்தது கிடைத்து விட்டால் ஏதோ தான் சாதித்தது என்று நினைத்து அவன் அத்துமீறி நடந்து கொள்ள ஆரம்பிப்பான். இதுதான் காபிருடைய நிலை, இறை நிராகரிப்பானுடைய நிலை. அடுத்ததாக சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையில், ஒரு இறை விசுவாசியை பொறுத்தவரையில் அவன் தனித்திருப்பவன் அல்ல. எப்போது அவன் படைத்த ரப்புல் ஆலமீனை நம்பி விடுகிறானோ, அல்லாஹ்வை நம்பி விடுகிறானோ, அவன் இந்த முழு பிரபஞ்சத்தோடும் தொடர்பாகி விடுகிறான். நிலையான நிரந்தரமான உலகோடு அவனுக்கு தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. ஒரு இறை நிராகரிப்பாளனுடைய ஆயுள் குறுகியது, வட்டம் குறுகியது, வாழ்க்கை குறுகியது, உலகம் குறுகியது. அவனோட சின்ன ஒரு அற்பமான ஜெந்து யார் இறை நிராகரிப்பாளன், அவனுக்கு கிடைத்த 60 வருஷம் தான் அவனுக்கு வாழ்க்கை. அவன் வாழ்கின்ற உலகம் தான் அவனுக்கு உலகம், அவனுடைய வட்டம் தான் அவனுக்கு வட்டம், அதுக்கு மேல ஒன்று அவனுக்கு கிடையாது. ஆனா ஒரு இறை விசுவாசி இறைவனை நம்பிவிட்டால் அவன் ஒரு ஒரு பெரிய அரக்கனாக மாறிவிடுகிறான். உங்களுக்கு தெரியும், இந்த ஃபிக்ஷன்களில், கற்பனை கதைகளிலே ஒரு மனிதன் சில மாத்திரைகளை எடுத்து, சில டொனிக்குகளை எடுத்து சாப்பிட்டவுடன் அவன் ஒரு பிரமாண்டமான படைப்பாக மாறி அவன் சுவர்களை எல்லாம் கடந்து போவான், வானத்தில் பறப்பான், கட்டடங்களுக்கு மேலால் போவான். மனிதனுக்கு ஆசை இருக்கிறது இப்படி எல்லாம் அடைய வேண்டும் என்று. அதனால தான் அப்படி ஃபிக்ஷன் எல்லாம் எழுதுகிறார்கள். சுவரை ஊடறுத்து போவான், வாகனத்தில் போய்கொண்டிருப்பான், வாகனம் 100 மாடி கட்டடத்தை கடந்து பறக்கும், அவனை யாராலும் பிடிக்க முடியாது. ஒரு மனிதன் வருவான், அந்த மனிதனுக்குள்ளால் அவன் போய்விடுவான். மனிதனுக்கு ஆசை இருக்கிறது நிலையான வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று, முடிவில்லாத வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று, இந்த குறுகிய வட்டத்திலிருந்து, குறுகிய உலகிலிருந்து, குறுகிய ஆயுளிலிருந்து விடுபட வேண்டும் என்று. அதற்கு அவன் என்னென்னமோ கற்பனையில் இருக்கிறான். விடுபட வேண்டுமா, உங்களுடைய குறுகிய ஆயுளை நிலையான ஆயுளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா? குறுகிய வட்டத்தை முடிவில்லாத முடிவெளி வட்டமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமா? நிலையா நிரந்தரமான இந்த பிரபஞ்சத்தின் எல்லா படைப்பினங்களோடும் நீங்கள் சங்கமிக்க வேண்டுமா? ஒரே ஒரு வழி, படைத்த ரப்புல் ஆலமீனை ஏற்று விசுவாசித்து இறை விசுவாசியாக மாறிவிடுங்கள். நீங்கள் மிகப்பெரிய மனிதனாக அல்ல, மிகப்பெரிய ஒரு படைப்பாக மாறிவிட்டீர்கள். எனவே இறை நிராகரிப்பாளன் இந்த உலகில் வாழ்கின்ற கோடான 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 கோடி உயிரினங்களிலே ஒரு அற்ப ஜெந்தி, ஒரு அற்ப பிராணி. அவனுடைய வட்டம் குறுகியது, வாழ்க்கை குறுகியது, ஆயுள் குறுகியது, உலகம் குறுகியது, எல்லாம் குறுகியது. ஒரு ஒருவன் ஈமான் கொண்டு விட்டால், இறை விசுவாசியாக மாறிவிட்டால் எல்லாம் பிரமாண்டமாக மாறிவிடும். எனவே அவனுக்கு தனிமை பிரச்சனை இல்லை, அவன் முழு உலகத்தோடு தொடர்புபட்டவனாக மாறிவிடுகிறான். ஒரு இறை நிராகரிப்பாளனுக்கு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை தெரியுமா? எல்லாம் அவன் தானே, எல்லாம் அவன் தான் அவனுக்கு, அவனும் அவனுடைய ஆயுளும் அவனுடைய வட்டமும் அவனுடைய உலகமும். எனவே அவன் அதிகமாக சங்கடப்படுவான், அவஸ்தைப்படுவான் தனிமையின் காரணமாக. லோன்லினஸ், இன்றைக்கு இருக்கிற ஆகப்பெரிய பிரச்சனை என்ன மனிதர்களுக்கு? லோன்லினஸ், தனிமை பிரச்சனை. முதுமை அடைந்து விட்டால் தனிமை வந்து விடுகிறது. அதிகமான முதியோருக்கு தலையில் பிரச்சனை. ஏன்? தனிமை பிரச்சனை. பிள்ளைகள் விட்டு விட்டு போய்விடுவார்கள். கலெக்ட், ஒரு கலெக்ட் கட்ட நம்ம வீட்டில் இருக்கு, ரொம்ப பிரச்சனை. எனவே முதுமை அடைந்தவர்கள் எப்போதும் ஏங்கி தவிப்பார்கள் தனிமையினால். பார்ப்பதற்கு யாரும் இல்லை, கேட்பதற்கு யாரும் இல்லை. போது மனைவிக்கு கணவன் இருக்க மாட்டார், கணவனுக்கு மனைவி இருக்க மாட்டால், அல்லது இருவருக்கும் பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள். எனவே அப்படியே இருப்பார்கள். சில போது அவர்களை இந்த ஹோம் ஃபோர் எல்டர்ஸ்ல கொண்டு போய் போட்டு விடுவார்கள். தனிமை, தனிமை, தனிமை. ஒரு மூமினுக்கு தனிமை இருக்கிறதா? ஒரு மூமினுக்கு தனிமை இருக்கிறதா? தனிமை கிடையாது. ஏன்? அவனுக்கு தனிமை கிடைத்து விட்டால் அவன் பேர் ஆனந்தம் அடைவான். இந்த வாழ்க்கை, இந்த நெரிசலில் இருந்து விடுபட்டு தனிமையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் ஒரு மூமின் அடைகின்ற சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ஏனென்றால் ரப்புல் ஆலமீனான தனது மூலமான தான் எங்கிருந்து வந்தோமோ அந்த இடத்தோடு தொடர்புபடக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. எனவேதான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள், ஒரு பெரிய ஆரம்பகால இமாம்களில் ஒருவர், இவர் வெளியிட்ட இஸ்லாமிய கருத்துக்கள் காரணமாக அவருடைய காலத்தில் இவர் தண்டிக்கப்பட்டார், தொடர்ந்தும் சிறையிலே இருந்தார். ஆனால் சந்தோஷமாக இருந்தார். கவலை என்றால் அவருக்கு என்னன்னு தெரியாது. வாழ்க்கை முழுக்க சிறையில் இருந்தார். அவருக்கு கிடைக்கிற ஒரே ஒரு சுதந்திரம் என்னவென்றால், ஒரு சிறையிலிருந்து இன்னொரு சிறைக்கு அவரை அடிக்கடி மாற்றுவார்கள். ஏனென்றால் அந்த ஏரியால அவர் இருக்கும் போது அந்த ஏரியால பிரச்சனை வரும், இந்த மக்கள் எல்லாம் அவரை விடுவிக்குமாறு கேட்பார்கள். எனவே உடனடியாக எத்தனையோ தண்டனைகளை கொடுத்து பார்த்தார்கள். இமாம் இப்னு தைமியா அசையவில்லை, ஆடவில்லை, எதுவும் இல்லை, சந்தோஷமா இருக்கிறார். கடைசியா அவரிடம் போய் ஒருவர் கேட்டார், எப்படி அப்பா உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்? அவர் சொன்னார், என்னை நீங்கள் சிறையில் போட்டால் எனக்கு ஹல்வத் கிடைக்கிறது, தனிமை கிடைக்கிறது. அந்த தனிமையில் நான் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பேன். அது எனக்கு கிடைக்கிற பெரிய பேரு. சரி, என்னை நாடு கடத்தினால் நஃபி சியாஹா சிஜினி ஹல்வா ஒனஃபி சியாஹா, நாடு கடத்தினால் அல்லாஹ் சொல்கிறான் அவனது பூமியில் பறந்து சென்று அவனது அச்சாட்சிகளை பார்க்குமாறு அந்த வணக்கத்தில் ஈடுபடுவேன். என்னை நீங்கள் கொலை செய்தால் எனது நீண்ட எதிர்பார்ப்பான, நீண்ட கால எதிர்பார்ப்பான சுவனம் எனக்கு கிட்டும். ஓய் மக்களே, எனது சுவர்க்கம் எனது உள்ளத்தில் இருக்கிறது, அதனை உங்களால் பறிக்க முடியாது. என்ன செய்ய போகிறீர்கள்? சிறையில் அடைக்க போகிறீர்களா? சந்தோஷமா இருப்பேன். நாடு கடத்த போகிறீர்களா? சந்தோஷமா இருப்பேன். கொலை செய்தால் நிலையான சந்தோஷத்தை பெற்று விடுவேன், சுவனம் நுழைந்து விடுவேன். யாருக்கு இந்த மனநிலை வரும்? எந்த அறிவால் வரும்? எந்த கலையால் வரும்? என்ன பயிற்சியால் வரும் என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு மூமினுக்கு மாத்திரம்தான் இந்த மனநிலை வர முடியும். அடுத்தவெல்லாம் ஆடி அசைஞ்சிருவான். ஒரு முறை அவர் சொன்னார், நான் சில போது அனுபவிக்கின்ற இன்பத்தை இந்த அரசர்களும் ஆட்சியாளர்களும் தெரிந்து கொள்வார்கள் என்றிருந்தால், நான் அனுபவிக்கின்ற அந்த இன்பத்தை என்னிடமிருந்து பறிப்பதற்காக அவர்கள் என்னோடு வாழெடுத்து போராடுவார்கள். அத்தகைய ஒரு இன்பத்தை நான் சில போது அனுபவிக்கிறேன். என்ன இன்பம்? ஒழுங்கான உணவில்லை, ஒழுங்கான உடையில்லை, ஒழுங்கான உறக்கம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா ஏதோ ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறாரா? அதை இந்த அரசர்கள் ஆட்சியாளர்கள் தெரிந்து கொண்டால் அதை என்னிடமிருந்து பறிப்பதற்காக என்னோடு வாழெடுத்து போராடுவார்கள். சகோதரர்களே, எனவே ஒரு மூமியினுடைய நிலை மகத்தானது. ஒருவன் இறை விசுவாசியாக மாறிவிட்டால் அவன் யாரோடு இருக்கிறான், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோடு இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொன்னதாக ஒரு ஹதீஸை சொல்கிறார்கள். இதனை ஹதீஸ் குதுசி என்று நாங்கள் சொல்கிறோம். எனது அடியான் எந்த நிலையில் என்னை வைத்திருக்கிறானோ அந்த நிலையில் நான் அவனோடு இருப்பேன். அவன் என்னை நினைவுபடுத்தினால் நான் அவனை நினைவுபடுத்துவேன். அவன் என்னை நோக்கி எவ்வளவு தூரம் வருகிறானோ அந்த அளவு தூரம் நான் அவனை நோக்கி செல்வேன். எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் அல்லாஹ்வை நெருங்குகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை உபகாரத்தை பெறுகிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்துவிட்டால் வேறு எவருடைய உதவியும் அவனுக்கு அவசியம் இல்லை. யாருடைய